நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம். இப்பொழுது நாம் உணவும் குணமும் சமையல் முறைகளும் உணவை சாப்பிடும் விதிமுறைகளும் அதை பற்றி செய்திகளை பார்ப்போம். உணவும் உள்ளமும். ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு தன்மையை அளிக்கக்கூடியது. ஒருவர் ஒரு உணவை தருவார், உடனே அதை சாப்பிடலாம் என்ற எண்ணம் ஏற்படும், அது சுவையாகவும் இருக்கும். ஒருவர் கொடுக்கக்கூடிய உணவில் அந்த உணவின் தன்மை, அவரது உள்ளத்தின் தன்மை இரண்டும் சேர்ந்து வருகின்றன. அன்னை இட்ட உணவுக்கும் மற்றவர்கள் இட்ட உணவுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கின்றன. அதேபோல் சாதாரணமாக ஓட்டல்களில் விலைக்கு வாங்கக்கூடிய உணவுக்கும் நம்முடைய உடல் நலத்துக்காக நாம் செய்யும் உணவுக்கும் நம்மிடையே எண்ணங்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. உட்கொள்ளும் உணவு வகைகளில் அமையும் இரசாயனங்களின் தன்மை, அவற்றை உண்ணும் அளவு முறை இவற்றின் கேற்ப உடல் நலம், அறிவு வளம், வளர்ச்சி ஆகியவை அமைகின்றன. எனவே உணவும் உள்ளமும் ஒன்றுடன் ஒன்றே சாரப்பட்டுள்ளது. உணவும் குணமும் சமைக்கும் உணவையும் அதை பரிமாறும் முறையையும் கொண்டே ஒரு பெண்ணின் திறமை, குணம், நடத்தை அனைத்தையும் யூகித்து கொள்ளலாம். அத்தகையவர்களுக்கு ஏதோ சில மனநிலைகளால் சமையல் சுவை குன்றி இருப்பதும் உண்டு. சிலர் சொல்லுவார்கள், தாயின் உணவு வகையிலே சுவை அதிகம். ஏனென்றால் தாய் தன் உணவை செய்யும் பொழுது தன் குழந்தைகளுக்கு அளவு கேட்பவாறே இருக்க வேண்டும் என்று எண்ணங்களை போட்டுக்கொண்டே சமைப்பால் அதனால்தான் உணவு சுவையாக அமைகின்றது என்று கூறுவர். அத்தகையதும் உண்மையே. உணவிலும் தம் எண்ணங்களும் பாயும் என்று கூறுவர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். உணவும் குணமும் என்ற கருத்தை நாம் பார்த்தோம். அதுபடியே ஒருவரின் குணமும் அமைகின்றன. சில சமையல் முறைகள் விதிகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். சமையல் முறைகள் சத்து அழியாத முறை, நடுநிலை முறை, சத்து அழிக்கும் முறை. சத்து அழியாத முறை என்றால் நெருப்பில்லாமல் சமைத்தல், உலர்த்துதல், அவித்தல் இது அனைத்தும் வரும். நடுநிலை முறை வேக வைத்தல். சத்து அழிக்கும் முறை வறுத்தல், பொரித்தல் ஆகும். நெருப்பில்லாமல் சமைத்தவை இயற்கை உணவுகள். சூரிய ஒளியில் இயற்கையால் சமைக்கப்பட்ட பழங்களே சிறந்தவை. பழங்கள், காய்கள் ஆகியவற்றை பச்சையாக உண்பது உயர்ந்த உணவாகும். அதிலுள்ள சத்துக்கள் அழியாமல் நமது உடலிலே சேரும். உலர்ந்த திராட்சை போன்ற உணவுப் பொருட்களிலும் சத்துக்கள் அழியாது இருக்கும். நீராவியில் உணவுப் பொருட்களை சமைத்தால் அவ்வித்தாலும் சத்துக்கள் கெடாது. வேக வைத்த உணவையே நாம் சாதாரணமாக உண்ணுகின்றோம், அவற்றில் சத்துக்கள் வீணாகின்றன. வறுத்தல், பொரித்தல் ஆன உணவுப் பொருட்களே நமது உடலை தூய்மை செய்வதில்லை, அவற்றை தவிர்த்தல் நல்லது. சில உண்ணும் முறைகளும் உள்ளன. மென்று சாப்பிடுதல் மிக முக்கியமானவை. தேவையான அளவு உணவை நன்றாக மென்று உமிழ் நீருடன் கலந்து சாப்பிடும் முறை கடினமான உணவை நீர்த்தன்மையாக்கி செலுத்தும் எச்சில் உதவுகிறது. மென்று சாப்பிடும் பொழுது உணவோடு எச்சில் சேருகிறது. வெளியிலிருந்து வரக்கூடிய உணவு உள்ளே வந்து கலப்பதற்கு, உணவோடு உணவு சேருவதற்கு எச்சில் உதவியாக இருக்கின்றது. அதுவே ஜீரண சக்தியையும் அதிகப்படுத்துகின்றன. பின்பு கடைபிடிக்க வேண்டுபவை. பழக்கமற்ற உணவை உண்பதும், காலம் தவறியுண்பதும், அளவு மீறியும், முறை மாறியும் உண்பதும் கூடாது. பசித்தவர்கள் முன்னிலையிலும் நாயின் முன்னிலையிலும் உணவு உண்ணக்கூடாது. பசித்தவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் முன்னிலையும் உண்பதால் அவர்களது பார்வையில் உள்ள விஷம் நாம் உண்ணும் உணவையும் விஷமாக்கும். அத்தகைய உணவு உள்ளே போய் குடற்புண்ணை உண்டு பண்ணும் என்பது சான்றோர்களின் கருத்தாக இங்கு நிற்கின்றது. உணவு உண்ட உடனேயே சைக்கிளில் பயணம் செய்வதோ, வேகமாக ஓட்டுவதோ, கடினமான வேலை செய்வதோ, ஆண் பெண் உடல் இணைப்பு கொள்வதோ, நீச்சல் அடிப்பதோ கூடவே கூடாது. திருமணமான வாலிபர்கள் உண்டவுடன், அதாவது உணவு செரிமானம் ஆகுவதற்கு முன்பு உடலுறவு கொள்வதும், உண்டவுடன் உறங்குவதும் வயிற்று புண்ணை, அதாவது பெப்டிக் அல்சர் என்பதை உண்டாக்கும். அது குண்மம் என்ற நோயாக வழங்க பெறுகின்றது. உண்ணும்போது செய்யக்கூடாதவை. உணவு உண்ணும்போது பேசுவது, சிரிப்பது, உணவை உரண்டையாக பிடிப்பது, சிந்துவது, ஒரு விரலை நீக்கிக் கொண்டு உண்பது, மயிர், நரம்பு, எலும்பு, இறந்து பட்ட உயிர்கள் உள்ள உணவை உண்பது, எச்சி உமிழ்வது ஆகியவை கூடாது. ஏனென்றால் இவை உடல் பாதிப்பை உருவாக்கின்றன. வாய் நாற்றம் சில அன்பர்களுக்கு வயிறு கோளாறு காரணமாக வாயில் கொஞ்சம் துர்நாற்றம் வீசும். பக்கத்தில் நெருங்குபவர்கள் அருவறுப்பு கொள்வார்கள். இவர்கள் போதிய கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பலரோடு நெருங்கி வார்த்தையாட முடியாது. துர்நாற்றம் வீசுவதற்கு என்ன காரணம் என்றால், பல்லில் இருக்கக்கூடிய எனாமல் கெட்டு போகின்ற இடத்திலிருந்து ஒரு திரவம் வர ஆரம்பிக்கும். அந்த திரவம் உணவுப் பொருட்களோடு சேர்ந்து துர்நாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அடிக்கடி வாய் கொப்பளிக்க வேண்டும். சாப்பிட்ட உடனே வாயை கொப்பளித்து விட்டு பருக்கை முதலியன பல்லிடுக்களில் தங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த இனிப்பு சாப்பிட்டாலும் அது பல்லில் நீண்ட நேரம் தேங்கி நின்றால் எனாமல் போய்விடும். இனிப்பை சாப்பிட்ட பின்பு உடனடியாக வாய் கொப்பளிக்க வேண்டும். காபி சாப்பிட்டு விட்டு அப்படியே விட்டுவிடாமல் உடனடியாக பல்லிலிருந்து அந்த இனிப்பை நீக்கிவிட வேண்டும். அது அமிலம் போல் அரித்து அரித்து எனாமலை எடுத்துவிடும். இரவில் படுக்கும் பொழுது நன்றாக பல் தேய்த்து வாய் கொப்பளித்து விட்டு படுக்க போக வேண்டும். பிறகு தண்ணீர் குடிப்பது. தண்ணீரை குனிந்து குடிப்பதோ அண்ணாந்து கொண்டே மடமடவென்று குடிக்க கூடாது. தண்ணீர் உள்ளே போகும்பொழுது இறங்குகின்ற இடங்களில் உள்ள காற்று சமப்பட வேண்டும். அதற்காக நாம் கொஞ்ச நேரம் கொடுத்தால்தான் நல்லது. உணவை குடி, நீரை உண் என்பது முதுமொழி. தண்ணீரை அவ்வாறே பயன்படுத்துவது உடலுக்கு மிக்க நல்லது. சிலருக்கு மலைச்சிக்கல் இருப்பதுண்டு. மைதா போன்ற மாவுப் பொருட்களை அதிகமாக உண்பதாலும் மலைச்சிக்கல் உண்டாகும். மலைச்சிக்கல் உள்ளவர்கள் இரவு உணர்வை சற்று குறைத்து சாப்பிட வேண்டும். கீரை சாப்பிட வேண்டும். தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வர வேண்டும். உடற்பயிற்சி செய்து வர இது அனைத்தும் நீங்கும். பொதுவான குறிப்புகள்: இது அனைத்தையும் செய்து வர உடலில் அதிகமாக இருக்கும் தண்ணீரை குறைத்துவிடும். சதை அதிகமாக இருந்தால் அதையும் குறைத்துவிடும். இதோடு எளிய முறை உடற்பயிற்சி செய்து வரும்பொழுது தொப்பை உண்டாவதையும் குறைத்துவிடும். காலையிலே பாலண்ணம் உண்பதால் ஆயுள் குறையும் என்றும், இரவிலே பாலண்ணம் உண்பதால் ஆயுள் நீளும் என்றும் பர்த்தாச்சாரியார் மாலை பாடல் குறிப்பிடுகின்றனர். இந்திய நாட்டில் உள்ளவர்கள் தேனை தனியாக சாப்பிடக்கூடாது. தேன் சாப்பிடுவது உடலுக்கு சூடு. சூடான பாலில் தேன் ஊற்றி சாப்பிடுவது கூடாது. சூடான தண்ணீரில் தேன் சேர்க்க கூடாது. லேகியம் ஆறின பிறகுதான் தேன் சேர்க்க வேண்டும். ரொட்டி போன்ற மூன்றாவது பொருட்களோடு தேனையும் நெய்யையும் சேர்த்து உண்ணலாம். ஆனால் தேனையும் நெய்யையும் நேரடியாக சேர்த்து சாப்பிட்டால் பேதியாகும். சில சமயம் உடனே ஆள் இறந்துவிடும். ஆஸ்துமா உள்ளவர்களுக்கு சில உணவுப் பொருட்கள் ஒத்துக்கொள்ளாது. அது இரத்தத்தில் போய் சேரும் பொழுது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக ஆஸ்துமா சளி உள்ளவர்களுக்கு ஈரல் பக்கத்தில் சளி கட்டி கொண்டு சேத்தல் சேத்தலாக ஒட்டி கொண்டு இருக்கும். திடீரென்று கொஞ்சம் குளிர்ச்சி பட்டாலும் உடனே தும்பல் வரும். தூசுப்பட்டாலும் ஒவ்வாமை ஏற்படும். மாம்பழம், வாழைப்பழம், சீதாப்பழம், பலாப்பழம் போன்ற பழங்களை ஆஸ்துமா நோயாளிகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். தயிர் சாப்பிடக்கூடாது. தயிர் சாப்பிட்ட உடனே அதனுடைய விளைவை காட்டும். வெந்நீர் விட்டு மோராக கலக்கி சாப்பிட்டால் ஒன்றும் செய்யாது. ஆஸ்துமாவை குறைத்தும் கொள்ளலாம். கடல்வாழ் உயிரின உணவுப் பொருட்களோடு தரையில் வாழும் உயிரினங்கள் உணவுப் பொருட்களை சேர்க்கக்கூடாது. மீன் போன்ற கடல்வாழ் உயிரின உணவுப் பொருட்களோடு நெய், பால், தயிர் சேர்க்கக்கூடாது. இதனால் கொழுப்பு அடைப்பும் இரத்தம் விஷமாக மாறுதல் போன்றவையும் உண்டாகும். முள்ளங்கி மாமிசத்திற்கு ஒப்பானது. முள்ளங்கியுடன் பால், மோர், தயிர் சேர்த்து உண்ணக்கூடாது. முள்ளங்கியை சாப்பிடும் அன்று மோர் தயிர் அளவே சேர்க்கக்கூடாது. அப்படி உண்டால் தோல் நோய் உண்டாகும். பழங்கள் சாப்பிட்ட உடனே தண்ணீர் அருந்தினால் அப்பழம் செரிமானம் ஆகாமலே வெளியேறிவிடும். ஆனால் பால், தேநீர் போன்ற சூடான பானங்களுடன் சாப்பிடலாம். வாரத்திற்கு ஒரு முறை இரவில் உணவு கொள்ளாமல் லேசாக பல வகைகள் உண்டோ அல்லது சிறிது பால் அருந்தியோ உறங்குவது நோய்களை தடுக்க உதவும். இவையே உணவு மேற்கொள்வதற்கு சிறு குறிப்புகளாக அமைந்தது. இவையை நாம் பின்பற்றும் பொழுது உடல் உறுதியும் உடல் நலமும் அமைகிறது.
உணவை உண்ணும் விதிமுறைகள் பற்றி சொன்னவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முதுகலை வேளாண் விரிவாக்க மாணவர் சிந்துஜா.